திருவாரூர்ல யாத்திரை பண்ணல, யாத்திரை பண்ணல. அதுல இப்படி ஒரு மனுபவர்கள் நான் உங்களையெல்லாம் அழைத்து பார்த்தேன். நீங்கள் யாரும் உலக மக்களை நீங்கள் பின்னாலே வருவதாக தெரியவில்லை. நிற்பார் நிற்க இல்லா உலகில் நில்லோம் இனினாம் செல்வோம். எங்களுடைய பயணத்துக்கு தொடர்பு நீங்கள் இங்கேயே நின்று அதே போல நாம் வருவார் வருக நம்முடைய பயணத்தில் வருவோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான பொருளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். சிவத்தி கை, சிவத்தி கை எப்படி வைதிகத்துல வைதிக நிலையிலே பிள்ளைகளுக்கு என்ன முதலில் என்ன உபநயனம் தெரிவிப்பார். உபநயனம் பூணூல் அணிவிக்கிற தரம். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு வேதங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அதுபோல சைவத்தில் முதலில் பெறுதற்கு உரியது தீக்கை. சைவராக பிறந்தோர் அனைவரும் பெறுதற்கு உரியது. அதுதான் அந்த சமயத்தை சார்ந்தவன் என்பதற்கு உரிய தகுதியை தருகிறது, அவனை தகுதி கொடுத்துகிறது. இந்த தீக்கை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் கேள்விப்பட்டிருக்கிறது? தீக்கை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மும்மலங்களை கெடுத்தல், ஞானத்தை கொடுத்தல். மும்மலங்களை கெடுத்து ஞானத்தை கொடுக்கின்ற முறை. மலங்களை கெடுத்து ஞானத்தை கொடுக்கிற முறைதான் தீக்கை எனப்படுகிறது. இதை செய்வது யார? தீக்கையை தீக்கையை கொடுப்பவர் யார்? இறைவன். இறைவனே செய்விப்பது தீக்கை. இறைவன் என்பது அவனுடைய கிரியாசக்தி. இறைவனுடைய கிரியாசக்தி தான் ஒருமுகமாக செய்கிறது. எனவே தீக்கை அதுல பல வகை இருக்கிறது. தீக்கையில் பல வகை உண்டு. ஆனால் மலத்தை கெடுத்து யானத்தை கொடுப்பது என்கின்ற அது அதை அது எது அது என்ன தீக்கை என்றால் நிர்வாண தீக்கைதான். நிர்வாண தீக்கைதான் அது கடைசியாக இருந்த நிர்வாண தீக்கை. நிர்வாணம் சமய தீக்கை, விசேட தீக்கை, மூன்றாவது நிர்வாண தீக்கை. முதலிலே சமய தீக்கை, இரண்டாவது விசேட தீக்கை, மூன்றாவது நிர்வாண தீக்கை. இதிலே நிர்வாண தீக்கை என்றாலே அது நிர்வாண தீங்கை தான் குறிக்கும். தீக்கை என்றாலே நிர்வாண தீக்கை, அதுதான் முதன்மையானது. எனவே மலத்தை கெடுத்து ஞானத்தை கொடுப்பது என்பதனாலேயே சமய தீக்கை அப்படியெல்லாம் செய்வார். சமய தீக்கை பெற்றவர்கள் அந்த நிலைக்கு செல்ல முடியும். தீக்கை என்றால் நிர்வாண தீக்கை, அதுதான். அதற்கு அந்த நிர்வாண தீக்கைக்கு அங்கங்கள் தான் இந்த ரெண்டு, சமயமும் விசேடமும் நிர்வாண தீக்கையுடைய அங்கங்கள் பகுதி. இறைவன் வகை உயிர்கள், மூணு வகை உயிர்களுக்கும் பிச்சை என்றால் அருள் செய்கிற முறை, இறைவன் அருள் செய்கிற முறையான பிச்சை எனப்படுகிறது. எல்லா வகைப்பட்ட உயிர்களுக்கும் இறைவன் ஒரே மாதிரியாக தீக்கை செய்வது இல்லை, ஒரே மாதிரி. ஏன் அந்த பக்குவ வேறுபாட்டினாய், பக்குவ வேறுபாட்டினாய், பக்குவத்தில் நாலு பார்த்திருக்கிறோம், மந்த தரம், மந்தம், தீவிரம், தீவிர தரம், பிரளயாகலரும் விஞ்ஞானகலரும் தீவிரம் தீவிரதரம் என்ற இரண்டு பக்குவம் தான் உடையவர். அவர்களுக்கு மந்ததரம் மந்தம் என்ன கிடையாது, அவர்களுக்கு கடைசி இரண்டு நிலை மந்த தீவிரம் தீவிரம். சகலராகி அம்மாக்களுக்கு நாலும் உண்டு, சகலருக்கு மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம், இந்த நாளும் சகலருக்கு உரியது. எனவே சகலரிலே கூட தீவிரதரம் உண்டு, தீவிரம் உண்டு அவர்களை போல. போகலாம், அவர்கள் போல் கொடுத்துவாக கட்டாயப்படுத்த முடியும். முக்தி அடையலாம், பரமுக்தி அடையலாம், அனுபவத்திலே வெறுப்பு, அனுபவம் வேண்டாம், அதான் அதிகார அதிகார வாசனைங்கிறது. அதிகார வாசனைனா அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஆசை அந்த மல வாசனை ஒட்டி கொண்டிருக்கு. அசுத்தமாயிக்கு மேலே சுத்தமாக. எனவே இந்த உயிர்களுக்கு இறைவன் செய்கின்ற தீக்கை முறை எழுந்து வகைப்படும். அந்த விஞ்ஞானங்களுக்கும் பிரளயங்களுக்கும் இறைவன் எப்படி அருள் செய்கிறான் என்றால், விஞ்ஞானங்களுக்கு உள்நின்றே ஞானத்தை கொடுத்து ஈடுபட்டு தருகிறான், உள்நின்றே உணர்த்தி விடுகிறான். பிரளயங்களுக்கு அவர் கொஞ்சம் பக்குவத்திலே குறைந்தவர்கள் விஞ்ஞான நிலையில் கூட, எனவே அவர்களுக்கு முன்னிலையிலே தோன்றி தன்னுடைய இயற்கையான வழியிலே தோன்றி, அதாவது இயற்கையான வழிகள் என்பது எது என்றால் எது என்றால் நான்கு பேர், அந்த நீலகண்டம் இயற்கையோடு கூடிய வடிவம் தான் அவருக்கு இயற்கையான வடிவம். எனவே அந்த கோலத்திலே முன்னிலையிலே முன்னே தோன்றி பிரளயாதலுக்கு உபதேசம் செய்து முக்தியை கொடுக்கிறான். இது முன்னிலையே நிகழ்வது. அப்படி அவர்களுக்கு ஒரு முறை உதவித்தால் போதும், அவர்களுக்கு முக்தி பெறுவார். ஒரு முறையான முறை செய்வான், ஒரு முறையே போதும். பிரளயாதலுக்கு ஒரு முறை தோன்றி ஆட்கொள்ளுகிறான். தகராகிய ஆன்மாக்களுக்கு இந்த இந்த ரெண்டும் முதல் இரண்டும் இறைவனை நேராக அருள் செய்யும். நேராக விஞ்ஞானகளுக்கும் பிரளயாகளுக்கும் நேரடியாக இறைவன் அருள் செய்கிறான். அது நிராதார தீக்கை எனப்படும். நிராதாரம், நிர் ஆதாரம், ஆதாரம் இல்லாமை. தகலராகிய நமக்கு இறைவன் குருவாகிய ஒரு ஆதாரத்தை இடமாக கொண்டு அருள்புரிய குருவினிடத்திலே நின்று இறைவன் அருள் புரிகிறார். நேராக செய்யவில்லை, அந்த குரு மூலமாகத்தான் அருள் புரிகிறார். இது ஆதாரத்தோடு கூடியது நமக்கு செய்கிற தேவை. ஆனால் அவர்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் நேராகவே உணர்த்துவதனாலே அது நிராதாரம் இல்லை. ஆனால் சகலதாரி ஆன்மாக்களுக்கு ஆதாரத்தை ஒரு மானிட குருவை ஆதாரமாக கொண்டு அவர்கள் வழியாக சேமிப்பதனாலே அது சாதாரம் என்றும் ஆதாரத்தோடு கூடியது. எனவே சகலருக்கு இறைவன் படர்கையிலே இருந்து உணர்த்துகிறான். படர்கை உள்ளார், அதாவது மறைந்திருந்து மறைவாக நேரே வெளிப்படாமல் மறைந்து படர்கையிலே இருந்து அருள் செய்கிறான். எனவே சகலருக்கு படர்கை பிரளயாதலருக்கு விஞ்ஞானங்களுக்கு உயிருக்கு உள்ளேயே தன்மை என்று இப்படி மூன்று இடங்கள் சொல்லப்படும். இந்த இறைவன் செய்கிற தீக்கைகள் பல வகைப்படுகின்றன, அவற்றையெல்லாம் வரையிட்டுக் கொள்ள முடியாது. இன்னொரு வகையான தீக்கைகள் அவன் அருள் பண்ணவும் ஆதி மாண்டு ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணம் வரையப்பட்டுக் கொள்ள முடியுமா? ஆட்பாளவருக்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் அழகில்லை விளக்க வேண்டாம். அதெல்லாம் வரையப்பட்டுக் கொள்ள முடியாது என்றாலும் நம்முடைய நூல்களே ஒருவாறு இந்த தீக்கை வகையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த நயன தீக்கை சொல்லியிருக்கிறீர்கள். நயன தீக்கை தன்னுடைய பார்வையினாலேயே அந்த மலத்தை நீக்கி உண்மையை உணர்த்துவது நயன தீக்கை. திருக்கண் நோக்கினாலேயே மலத்தை நீக்குவர். இப்ப மெய்கண்டார் அருள் வந்திருக்கு, தன்னுடைய பார்வையினாலேயே அவரை அட்புண்டாரு நயன தீக்கை என்று இதற்கு பரிசு தீக்கை. பரிசு தீக்கை என்றால் தன்னுடைய திருக்கரங்களால் மாணவர்களுடைய தலை நீர்வழிக்கு தூய்மை அது பரிசு தீக்கை. சில சமயம் தன்னுடைய திருவழியையும் பறித்து ஆட்கொள்ளுங்கள், அதுவும் பரிசு தீக்கிறான். ஆமா மாணிக்கவர் சூரிய மாமலர் தேவழிக்க நம் தென்னி மண்ணி சுடருமே. இந்த தென்னி பற்றெல்லாம் இறைவனுடைய திருவடி தன்னுடைய தலை மீது படுதல். இந்த சுந்தரமுத்து சுவாமி இருக்கு அப்படித்தானே திருவதிக்கு பக்கத்துல உச்சவடம் அவர் வேண்டுகிறார். இப்படி அடியார்களுக்கு பரிசு தீக்கை வாசல் தீக்கைனா தெரியும். வாசல்னா உபதேசத்தினால் வாசக தீக்கை உபதேசத்தின் மூலமாக உண்மையை உணர்த்துதல் வாசக தீக்கை. திருவேந்திரத்துக்கு மந்திரம் தான். பிறகு மானத தீக்கை என்ற ஒன்று உண்டு. மானத தீக்கை மானத தீக்கை என்றால் மாணாக்கனுடைய உயிரை வெளியே கொணர்ந்து தன்னுடைய இதயத்திலே புகுத்தி ஆசிரியர் அந்த மாணாக்கனுடைய ஆன்மாவை தன் இதயத்திலேயே எழுத்தி அங்கே சிவ ஒளியோடு கலக்கை செய்து சிவமாக்கி மீண்டும் விழிக்குணர்ந்து அவனுடைய உடம்பிலே சேர்த்தார். இதெல்லாம் உண்மையில நடத்தி வருகிறார். இதெல்லாம் பாவனை பாவனையினால் செய்யப்படுகிற தீர்ப்பு. இது மானத தீர்ப்பை. அதே போல யோக தீர்ப்பை என்ற ஒன்று உண்டு. யோக தீர்ப்பை என்றால் அந்த யோக முறையிலே மாணாக்கனை பயிற்று நிராதார யோகம் சாதாரண யோகம் என்றெல்லாம் சொல்ல போகும். சாஸ்திரதீக்கை என்பது சாஸ்திரதீக்கை என்றால் உண்மைகட்ட சாஸ்திரங்களை உணர்த்தி செய்வது சாஸ்திரதீக்கை. எதனாயிற்று இவற்றுக்கெல்லாம் ஏராளமானது ஒன்று உண்டு, அதுதான் அவுத்திரிக்கை. அவுத்திரி ஹோமம் கௌத்திரின்னு தான் பேர், கௌத்திரி அதே அவுத்திரின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஹோமம்னா அந்த ஹோம குண்டத்துல நெருப்பு வளர்த்து அந்த அக்னி காரியம் தான். எனவே அவுத்திரிக்கை என்பது அந்த தடங்கு முறை ஹோமகுண்டத்திலே நெருப்பை வளர்த்து அதிலே ஆகுதி செய்கிற முறை. இந்த முன்னாலே சொல்லப்பட்ட ஆறு தீக்கைகள் தனித்தனியாகவும் செய்யலாம். அது சுதந்திர தீக்கின்னு பேர், தனித்தனியாக செய்வது. அல்லது இந்த அவுத்திரி தீக்கை செய்கிற போது அவற்றையும் உடன் சேர்த்து ஒன்று, அவற்றை இல்லாமல் இல்லை ஒன்று இரண்டு சேர்த்து செய்யப்படும். எனவே இந்த ஏனைய ஆறு தீக்கைகள் சுதந்திரமாகவும் செய்யப்படும் அல்லது அவுத்திரிக்கு அங்கமாகவும் செய்யப்படும். அந்த முதலிலே சொன்ன சமயம் விசேடம் நிர்வாணம் பார்த்தோம் இல்லவா, அவையெல்லாம் அவுத்திரியினுடைய வகைகள் தான். சமயம் விசேடம் நிர்வாணம் அவையெல்லாம் அவுத்திரியினுடைய வகை. எனவே இதுல அந்த சமயதீக்கை என்பதுதான் அவனை ஒரு மாணத்தனை தமையி ஆக்குகிறது. அந்த தீக்கை பெற்ற பின்னர் தமையி ஆகிறான், சைவ தமையி ஆகிறான். அப்போதுதான் திரு ஐங்கழுத்தை ஓதுவதற்கும் திருமுறைகளை ஓதுவதற்கும் உரிய தகுதியை பெறுகிறான் சமயதீக்கையினாலே. இது தொடக்க நிலை. இது எல்லாரும் சொல்வதற்கு உரியது. அடுத்து இரண்டாவது அருகிய விசேட தீக்கை என்பதுதான் ஆன்மார்த்த பூஜை முறை. ஆன்மார்த்த பூஜை அதாவது சிவபூஜை, சிவபூஜை செய்வதற்கு உரிமை தருவது விசேட தீக்கை. இதை பெறுவதற்கு ஆன்மாவுக்கு கொஞ்சம் தகுதி கூட வேண்டியிருக்கிறது. கூடுதலான தகுதி என்ன தகுதி? உலகப்பற்று நீங்கி நீங்க நீங்க படிப்படியாக அந்நீங்கிற நிலையில உலக ஆசை விடுத்து ஏழம் மீது விருப்பம் நிகழ்கிற போது அப்படிப்பட்டவர்களுக்கு செய்வது விசேட தீக்கை. எனவே உலக நாட்டம் குறைந்து உலகப்பற்று குறைந்து இறைவன் மீது விருப்பம் நிகழ்ந்த காலத்திலே செய்யப்படுவது விசேட தீக்கை. இதற்கு முன்னாலே தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த தீக்கையானது சைவ ஒழுக்கங்களை மேற்கொள்வதற்கு உரிமை தருகிறது. சைவ ஒழுக்கம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். சைவ ஒழுக்கங்களை மூன்று வகைப்படுத்துகிறார்கள். ஒன்று நித்திய தர்மம், நித்திய தர்மம். இரண்டாவது நைமித்திக தர்மம், நைமித்திக தர்மம். மூன்றாவது காமிய தர்மம், காமிய தர்மம். நித்தியம் நைமித்திகம் காமியம். நித்திய தர்மம் என்றால் அன்றாடம் தவறாமல் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் தான் நித்திய தர்மம். நாட்காலையில் நீராடுதல், திருநீரும் உருத்திராக்கமும் தரித்தல், சிவபூசையில் ஈடுபடுதல், திருவைந்தெழுத்தை ஓடுதல், திருமுறைகளை பயிருதல், இவையெல்லாம் நித்திய கர்மங்கள். அடியார்களை உபசரித்தல் இவையெல்லாம் நித்திய கர்மங்கள். இதனை கட்டாயமாக வேண்டும். நித்திய கர்மங்களை வலுவாமல் கடைபிடிக்க வேண்டும். யார் இல்லாத அந்த தீக்கை பெற்ற அனைவருக்கும் உரியது. நித்திய தன்மை. இதுல விதிவிலக்கே கிடையாது. ஆனால் அடுத்து இரண்டாவது நைமித்திய கர்மம் என்றால் சிறப்பு வழிபாடு. நைமித்திகம் என்பது சிறப்பு வழிபாடு. அதாவது இந்த விசேட காலத்துல இருக்கிறதெல்லாம் சிறப்பு நாட்கள். இந்த சதுர்தசி, பௌர்ணமி, இந்த நம்முடைய நாயக்கமார்களுக்கு முக்தி அடைந்த திருநாடுகள், இவையெல்லாம் இப்படிப்பட்ட விசேட நாட்களிலே சிறப்பாக வழிபாட்டினை செய்ய வேண்டும். இது எதற்காக செய்கிறார்கள் என்றால், நித்திய கர்மத்தில் ஏதாவது குறைபாடு நேரம் என்றால் அதை தீர்க்கின்ற முறையிலே இந்த நைமித்திய கர்மம் செய்யப்படும். அடுத்து மூன்றாவது காமியம். காமியம் என்றால் என்ன பொழுது? விருப்பம். காமியம் என்றால் விருப்பம். தாங்கள் தாங்கள் விரும்பிய பயனை அடைதல் பொறுத்து செய்கிற சில வழிபாடுகள். நோய் நீங்க வேண்டும், நீடித்த ஆய்வு வேண்டும், வறுமை தீர வேண்டும், திருமணம் கைகூட வேண்டும், பிள்ளைப்பேறு வாய்க்க வேண்டும், செல்வம் வேண்டும், பதவி வேண்டும், புகழ் வேண்டும், வெற்றி வேண்டும், திருத்த தேவையை வெற்றி பெற வேண்டும் என்று இப்படி பயன் கருதி செய்கின்ற வழிபாடுகளெல்லாம் காமிய கர்மங்கள். இந்த மூன்று வகையான கடமைகளிலே நித்திய கர்மம் தான் எல்லாருக்கும் என்றைக்கும் உரியது. ஏனைய இரண்டும் எல்லாருக்கும் உரியதல்ல. இந்த தீக்கைகளை மேலும் ரெண்டு வகைப்படுத்துகிறார்கள். அதாவது இந்த மந்திரங்களை ஓதுகிற முறை, அதுல வேறுபாடு. தவீதம் நித்தீதம் என்று அந்த மந்திரங்களை ஓதுகிற முறையிலே ரெண்டு வகை. தவீதம் நித்தீதம். பீஜம் என்றால் நம்முடைய பீஜம் என்றால் விதை. பீஜம் என்றால் விதை. வடமொழியிலே சில எழுத்துக்களை பீஜ அக்கரங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். பீஜ அக்கரங்கள், பீக்க அக்கரங்கள், பீகாக்கரங்கள். சேர்த்து சொன்னால் பீகாக்கரங்கள், பீகாக்கரங்கள். வித்தி எழுத்துக்கள், தமிழிலே சொன்னால் வித்தி எழுத்துக்கள். இப்போ தமிழிலே குற்றெழுத்துக்கள் எவை? இவற்றோடு வடமொழியில் உள்ள ஈக்கு இந்த தெரிந்த மெய்யெழுத்து. வடமொழியில இது வடமொழியில இருக்கிற மெய்யெழுத்து. அந்த உயிரொழுத்தும் இதை சேர்க்க வேண்டும். பிறகு கடைசியில ஒரு மெய்யெழுத்து, இன் என்ற மெய்யெழுத்து சேர்க்க வேண்டும். இன் என்ற மெய்யெழுத்து. பா என்றால் அதோட இசை சேர்ந்த என்ன ஆகும்? அதோட இன் சேர்ந்தால் இதெல்லாம் கீழே வந்துடுறது. கம் ஆம் அப்படி என்ன எழுத்தோடு சேர்ந்த இதே மாதிரி ஒவ்வொரு சேர்ந்த ஹோம் ஹோம் என்று வரும். ஏன்னா சேம் வரும், சீம் என்று வரும். இந்த ஐந்து ஐந்து எழுத்துடைய அடிப்படையில் அந்த சீக மந்திரங்களை தொகுத்திருக்கிறார்கள். இவற்றை நம்முடைய மந்திர மூலமந்திரங்களுக்கு திரு ஐந்து திருவாயுங்களுக்கு உச்சரிக்கிற போது முதலில் நிறுத்தப்பட வேண்டியது ஓங்கார். முதல்ல பிரணவம், முதலிலே சேர்க்க வேண்டியது பிரணவம். நம்ம எதிர்கழிந்தது பிரணவத்து. அடுத்து இரண்டாவது இந்த பீஜாக வித்தி எழுத்து சேர்க்க வேண்டும். பிறகு நம்முடைய சிவாய நம உதவிய திரு ஐந்தெழுத்தை அடுத்து சேர்க்க ஓத வேண்டும். எனவே பிரணவம், அடுத்து பீஜ எழுத்துக்கள், அடுத்து ஐந்து எழுத்தும் அஞ்சு. இந்த ஈக எழுத்துக்கள் ஏற்றுகிறார்கள் என்றால் இவை அந்த மந்திரத்தினுடைய ஆற்றலை மிகுவிப்பதாக சொல்லப்படுகிறது. ஆற்றலை மிகுவிப்பதற்காக மந்திர ஆற்றல். இந்த முறையே ஈக எழுத்துக்களை சேர்த்து சிறு ஐந்தெழுத்தை உச்சரிக்கின்ற முறைக்கு அதிகாரம் தருவதுதான் என்ன சீக்கை? நவீச சீக்கை. நவீச சீக்கை பெற்றால்தான் இந்த ஈக எழுத்துக்களை சேர்த்து உச்சரிக்கின்ற தகுதி வருகிறது. சீக்கை எல்லாருக்குரியன்று அந்த நவீக முறையிலே சீக்கை பெற்றவர்களுக்கு உரியது. பிறகு இந்த சீக எழுத்துக்கள் சேர்க்காமல் உச்சரிக்கிற உரைத்தான் நிர்பீகம். அது நிர்பீகம் சீக எழுத்துக்களை சேர்க்காமல் பிரணவம் திருவைகள் என்று மட்டும் உச்சரிப்பது நிர்பீகம்.